நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நம்ம சமுதாய வானொலி நிலையத்தின் நீண்ட நாள் நண்பர் ஈரநெஞ்சம் தொண்டு அமைப்பின் நிறுவனர் மகேந்திரன் அவர்கள் நம்ம கிட்ட ரொம்ப நாளா ஒரு பெண்மணியை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. மேடம், அவங்கள வந்து நான் இங்க நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. என்ன அவங்கள பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அழகா பட்டு சேலையெல்லாம் கட்டி பூவெல்லாம் வச்சு ரொம்ப அழகா வந்திருக்கிறாங்க. வைரமணி அவங்க பேரு. என்ன தொழில் அப்படின்னா, கடந்த 25 வருடங்களாக வெட்டியான் தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம பக்கத்துல சொக்கம்புதூர்ல உள்ள இடுகாட்டுல வெட்டியான் தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 10 வயசுல இருந்து இந்த தொழிலுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க பிறந்ததே அந்த இடத்துலதான் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி, இப்போ அவங்க கிட்ட நம்ம பேசுறதுக்கு முன்னால தோழர் மகேந்திரன் அவர்கள்கிட்ட அவங்களை பத்தி கேட்கலாம். வணக்கம் சார்.
வணக்கங்க, எல்லாருக்கும் வணக்கம். இவங்க வந்து வைரமணி பேரு கேட்ட மாதிரி இவங்களுடைய குணமும் சரி இவங்களுடைய செயலும் சரி அற்புதமா இருக்கும். நிறைய பெண்களுக்கு வந்து இவங்க வந்து எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க. இவங்களுடைய பணி பார்த்து நிறைய பேர் பயந்தவங்க இருக்கிறாங்க. சில பேர் இவங்களை வந்து இவங்கள சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையும் இருந்திருக்காங்க. பட் ஏன்னா இவங்களுடைய பணியை பற்றி நம்ம வழக்கமாக சொல்லும் போது இப்படி கூட ஒரு பெண்கள் இருப்பாங்களா, இவங்களும் ஒரு மனுஷி தான் அப்படின்ற ஒரு இதில் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இவங்களுக்கு ஒரு சரிசமமான எல்லா பெண்களை விட இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இப்போ இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா வானொலி நிலையத்திற்கும் சமுதாய வானொலி நிலையத்துக்கும் என்னுடைய வணக்கம். அது மட்டும் இல்லாமல் இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் இவங்க மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் நானும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கிற பெண்கள் எந்த அளவுக்கு தைரியமாகவும் எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோட இருக்கணும் அப்படின்ற விஷயமும் நமக்கு புரியும்.
நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா இருக்கிற வேலையில வந்து திருப்தி குறைவோட இருப்பாங்க. நமக்கு வருமானம் பத்தல, நம்மளுக்கு இதை விட ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் பேர் வீட்டுல சும்மா இருக்கிறவங்க நேரம் போகல அப்படின்ட்டு டிவி சீரியல்ல பொழுதை கழிக்கிற பெண்களும் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில வந்து ஒரு போற்ற தகுந்த ஒரு பெண்மணியா வைரமணி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள பத்தி அவங்களே சொல்லுவாங்க. வணக்கம் வைரமணி, உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க அம்மா அப்பா நீங்க இந்த தொழிலுக்கு வந்த விதம் அதெல்லாம் சொல்லுங்க. ஏன்னா வெட்டியான் அப்படிங்கும் போது இன்னும் சமுதாயத்துல உங்களுக்கு எந்த இடம் இருக்குது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். நீங்க மனசார இதை ஏற்றுக்கொண்டீங்க அப்பாவோட தொழில் அப்படிங்கறதுனால. உங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படிங்கறதும் நமக்கு சொல்லுங்க.
வணக்கம் மேடம். இப்ப வந்து நான் 10 வயசுல வந்து வேலைக்கு சேரேன்னா அம்மா அப்பா உள்ள காலத்துல இருந்து நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்ப வந்து எங்க அப்பா வந்து இறக்கும் போது எனக்கு 8 வயசுதான். அப்போ வந்து எங்கள் அம்மாவை வந்து காப்பாற்றணும். அப்போ வந்து சொந்த பந்தமெல்லாம் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்காத போது நான் அம்மா கூடவே இருந்து ஒத்தாச்சிக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போல்லாம் வந்து எங்களுக்கு வேலை செய்யணும்னா அப்போ வந்து 250 ரூபா ஒரு கூலி வெட்டணுன்னா 250 ரூபா கூலி வந்து 15 ரூபா. அப்போ அவங்களுக்கு எங்கள் அம்மா எனக்கு கூலி கொடுப்பாங்க, 15 ரூபா கொடுப்பாங்க. அந்த 15 ரூபா கொடுக்கும்போது நான் அந்த 15 ரூபாயை எடுத்து வைப்பேன். அப்போ வந்து எங்கள் அக்கா எல்லாம் சேர்ந்து இல்லை இவ்வளோ துரத்தி விடணும் வெளியே முதல் அப்படிம்பாங்க. நான் இருந்துட்டு இல்லை எங்கள் அம்மா கூட நான் இருக்கேன், இந்த வேலை நான் தானே செஞ்சிட்ருக்கேன், எங்கள் அம்மா கூட பிறந்து வளர்ந்ததுலேருந்து கூடவே தானே இருக்கேன் சுடுகாட்டுக்குள்ளேயே அப்படிம்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க இல்லை இவ எதுக்கு இங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அத்தனை கஷ்டத்தையும் தாண்டி வந்து எங்கள் அம்மா கூடவே இருந்து எங்கள் அம்மா நான் கல்யாணம் முடிக்கும் போது எங்கள் அம்மா இருக்காங்க கூட. அப்போ மாசமாக இருக்கும்போது எங்கள் அம்மா எங்கள் அக்கா கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். கஷ்டப்படும் போது அம்மா நான் குழந்தை பிறக்கும்போது எங்கள் அம்மா கூட கூட வரல, தனியாகவே போனேன். தனியாக போய் இருந்த முடியல, 4 பேர் பேசுகிறாங்க பொண்ணை போய் பார்க்காம இருக்கிறியே அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து 2 தடவை எட்டி பார்த்துச்சு. எட்டி பார்த்து நானே கூப்பிட்டு ரொம்ப கஷ்டம், 100 ரூபா காசு கூட வழி இல்லாமல் உட்காந்துட்டு அழுதுட்டுருக்கேன். என்னடா இந்த நிலைமை ஆயிடுச்சே அப்படிங்கும்போது, சரி அக்கா தங்கச்சிகளை இப்படி இந்த அளவுக்கு இருக்காங்களா நம்மளுக்கு எதிர்ப்பா அப்படிங்கும்போது, அப்போ மற்றவங்களாம் எப்படி இருப்பாங்க நம்மளை மற்றவங்க அனுச்சரிக்கிற மாதிரிங்க கூட இது பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பக்கத்தால் இருந்த அம்மா வந்து என்னைய வாமா நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த அம்மா ஆஸ்பத்திரி வந்து கூப்பிட்டு வந்துச்சு. கூப்பிட்டு வந்து அந்த அம்மாவே வீட்லேயே இருக்க வச்சுது, வீட்லேயே இருக்க வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க. என்னை கண்டாவே எங்கள் வீட்டில் ஆகவே ஆகாது என்னைய. அப்போ நான் சொன்னேன் என்னை கண்டா மட்டும் ஆகாதுங்கிறீங்களே, இந்த வேலையும் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டு வேலைக்கும் நான் போயிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு என் சாப்பாட்டுக்களவை காசு கொடுக்கறனால ஆனா வீட்டுல காசு கொடுத்தா தான் சோறு போடுவாங்க, இல்லைன்னா தரமாட்டாங்க, துரத்திட்டுருவாங்க வெளியணைய. அப்படி இருக்கும்போது சரி இவங்க மின்னுக்கு நாமளும் நல்லா இருக்கணும், சொந்த வந்தமெல்லாம் இன்னைக்கு விட்டு போன சொந்த வந்தமெல்லாம் என்ன தேடி வர்ற அளவுக்கு நான் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து இருந்தேன். இருக்கும்போது அப்போ கொஞ்ச நாளைக்கு வந்து இதுக்கு ஒரு கேவலமா நினைச்சாங்க. கேவலமா நினைக்கும் போது நான் இருந்துட்டு இதெல்லாம் என்ன ஒரு கேவலம், அப்படிப்பட்ட சொந்த வந்தம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த தொழிலேயே தான் நான் இருப்பேன், அது எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி அதை எதிர்த்து நின்று நான் அந்த வேலையை செய்யவே அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொல்லும் போது மகேந்திர சார் ஒரு டைம் வந்தார், ஒரு டெத்தாயிருச்சுமா அப்படின்ட்டு வந்தாங்க. அப்போ அவரை வந்து முன்ன பின்ன இவரை தெரியாது எனக்கு. அப்போ இது வந்து வரவங்களை ஒரு சும்மாதான் பார்த்துட்டு போவாங்க. அப்போ இவர் வரும்போது சொன்னார் என்கிட்ட, ஏமா நீ இந்த வேலை தான் செஞ்சிட்ருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமாங்க சார் இந்த வேலை தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ மகேந்திர சார் சொன்னார், உன்னை ஒரு பக்கம் கொண்டு போய் இதான் நிறுத்துறம் பாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கிற காரணமே மகேந்திர சார் தான், ஈர நெஞ்சத்திலிருந்து தான் எனக்கு இத்தனையும் வந்தது. அப்போ மகேந்திர சார் எல்லாம் பேப்பரில் எல்லாத்துலேயும் போட்டு விட்ட முடி. அப்போ குஷ்பு மேடம் கூப்பிட்டாங்க, சென்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க. சென்னைக்கு போயிருந்த போது எங்கள் அப்பா உள்ள காலத்தில் இருந்தாலும் எப்படி வேலை செஞ்சிட்ருக்கேன்னு சொன்னாங்க. நான் இந்த மாதிரி இன்னெல்லாம் சொன்னேன். சொன்னோன்னே சரிம்மா நம்ம பரவாயில்ல ஒரு லேடியாக இருந்து இந்த வேலை பார்க்குறேன் அப்படின்னு. எனக்கு என்னென்னா நான் வந்து இந்த சுருகாட்டில் வந்து 10 பேர்த்த ஜம்மளித்து நான் இந்த வேலை செஞ்சு என் பொண்ணுகளை காப்பாற்றணும்னு ஒரு வைரோக்கியத்தில் இருக்கேன். எங்கள் சொந்த வந்தமாலும் எத்தனை சொந்த வந்தம் வெறுத்துதோ அத்தனை சொந்த வந்தம் எங்களோட வந்து இப்போ இன்னைக்கு என்னை எல்லாமே வான்னு கூப்பிட்றாங்க, எங்கேயினாலும் சரி கூப்பிட்டுக்கிறாங்க, இல்லைன்னா சண்டை போடுவான்னு சொல்லி ஒரு பயம் இருக்குது என் மேலே. எதுக்கு கூப்பிடாதவங்க வந்து இன்னைக்கு கூப்பிட்றாங்கன்னா அந்த நிலைமைக்கு நான் இருக்கேன். அதை கேவலமாக பேசுகிறவங்க இன்னைக்கு பெருமையாக பேசுகிற அளவுக்கு மகேந்திர சார் என்னை பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது எங்கள் அண்ணன் தம்பிக யாருமே எங்களுக்கு ஒன்றும் ஒத்தாச்சியே இல்லைங்க. இன்ன வரையில ஒருத்தர் ஒரு ஒத்தாச்சியில, என் பிள்ளைகளுக்கு கூட ஒரு ஒத்தாச்சியில. எதா இருந்தாலும் நான் இந்த வேலையை பார்த்துட்டே தான் என் பொண்ணுகளையும் பார்த்துக்கோணும், என் செலவுகளும் பார்த்துக்கோணும், எங்க ஹஸ்பண்டையும் பார்த்துக்கோணும். நான் எந்த செலவு வந்தாலும் சரி எந்த கஷ்ட காலம் இருந்தாலும் சரி ஒருத்தர் கை நீட்டி நான் நிற்க மாட்டேன். எனக்குமே இந்த தொழில் எப்போ எனக்கு இதா பிடிச்சதோ அன்னை வரையிலும் இன்ன வரையிலும் இதாத்தான் இருக்கேன் நான்.
இப்போ உங்க கூட பிறந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. பொதுவா அப்பா பண்ற தொழில வந்து ஆண் பிள்ளைகள் தான் எடுத்து செய்வாங்க, ஆனா நீங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு எதுக்காக அந்த தொழில வந்து எடுத்து செய்வீங்க? உங்க அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, மனமும் வந்து தான் ஏத்துக்கிட்டீங்களா?
அது வந்து என் தம்பி வந்து அதே என் தம்பியே கேவலமா நினைச்சிட்டு போனவன் இன்னைக்கு வந்து எங்கூட நான் வேலை செய்யற அப்படிங்கும் போது அவனுக்கே ஒரு பொறாமை ஆயிருச்சு. இவ வந்து இந்த அளவுக்கு போறா, அப்ப நாமளும் அவ கூட இருந்து இவ விடக்கூடாது இந்த வேலைய அப்படின்னு அவனே சொல்ற அளவுக்கு ஆயிட்டேன் நான். அப்போ அவனும் ஏட்டிக்கு மொட்டியா தான் நம்ம இன்னுமே அந்த வேலையை இவளை விடக்கூடாதுன்னே தான் பண்ணிட்டு இருக்கான். இவளை ஏதோ ஒன்று கொண்டு போய் மாட்ட வைக்கணும், ஏதோ ஒன்று பண்ணோன்னு இவளை விடக்கூடாது அந்த வேலைக்கு அப்படிங்கிறாங்க. சரி உனக்காச்சு எனக்காச்சு, முடிஞ்சா அதை நீ வாங்கிக்க, என்னால் முடிஞ்சா நான் செஞ்சுக்கிறேன் அதையே அப்படின்ட்டு ஏற்காத்த நான் நின்றுட்டுருக்கேன். இன்ன வரையில் அனுசரித்து போகிறது இல்லை நான்.
எந்த சூழ்நிலையிலையும் உங்க உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறீங்க, பாராட்டுதல்குரியது. சரி உங்களுடைய திருமண வாழ்க்கையை பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா வந்து ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க, நீங்க ஒரு பையன் பாக்குறது இல்ல அப்படின்லாம் உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது, கணவர் எப்படி ஏற்றுக்கொண்டார், அவங்க வீட்டுல எப்படி ஏத்துக்கிட்டாங்க, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள், அதெல்லாம் பத்தி சொல்லுங்க.
என் கணவருக்கு நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் மேடம், எங்க அம்மா செஞ்ச தொழில வந்து நான் செய்ய போறேன், அதுல வந்து யாரு தலை விட்டாலும் சரி எனக்கு அப்படிப்பட்ட ஹஸ்பண்டு எனக்கு வேண்டாம், ஏன்னா இந்த வேலையை விட்டு நான் நகர்ற மாதிரி இல்லை, கடைசி வரைக்கும் சாக அளவும் வந்து அந்த வேலையில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது அவங்க வீட்டில் அவங்க அம்மா எல்லாம் அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. இப்போ இடப்பட்ட நாளையில் வந்தாங்க வீட்டுக்கு. வந்தபோது எங்கள் வீட்டில் சொன்னாங்க, அவன் இந்த தொழில் தான் செய்கிறாம்மா அப்படின்னு. அவள் தொழில் வந்து அவள் செஞ்சுட்டு போகிறா, நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவள் ஆரம்பத்துலேருந்து அவள் அந்த இதில் இருக்கா, அதனால அவள் விட்டு கொடுக்க மாட்டாள், அதனால அவள் செஞ்சுட்டு போகிறா, அதுக்கு யாருக்கும் நம்ம இடைஞ்சல் வேண்டா அப்படின்னு எங்கள் மாமியாரே சொல்லிட்டாங்க.
நல்லா வாழ்ந்துட்டுருக்கிற இடத்துல கூட மாமியார் மருமகள் சண்டை இருக்குது இல்லைங்களா, ஆனால் உங்கள் மாமியார் உண்மையிலே போற்றுதலுக்குரியவர், அவள் பண்ணுற தொழில அவள் பண்ணிட்டு போட்டும், இதில் நம்ம ஏன் தலையிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் மாமியாரோட ஆதரவு உங்களுக்கு ரொம்ப இருந்திருக்குது. சரி உங்கள் குழந்தைகள் பற்றி சொல்லுங்கள், ஸ்கூலில் சேர்த்துருக்குறீங்களா? ஏன்னா அவங்க என்னுடைய அம்மா வந்து இந்த தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்றைக்காவது வருத்தப்பட்டது உண்டா?
உப்பனாச்சு என் பொண்ணுகளை வந்து நான் படிக்க வைக்கிறேன். அந்த காலத்தில் வந்து எங்கள் அம்மா வந்து படிக்க வச்சாங்க, படின்னு சொன்னாங்க, எங்களுக்கு மண்டையில் ஏறலை, அதனால் நாங்கள் வந்து அந்த படிப்பை எனக்கு வேண்டான்னுட்டு நான் வந்துட்டேன். என்னை வந்து அரசு தள்ளி விட்டாங்கன்னா ஒரு ஜன்னி கணக்காக வந்துருன்ட்டு அம்மா வந்து வேண்டாம் பொண்ணு பள்ளிக்கூடமே போக வேண்டாம் எங்கூடவே இருந்துட்டு போகிறா, ஆகாதாயிருச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு சரி எங்கள் அம்மா என்னையத்தே படிக்க வைக்கல, என் பொண்ணுகளைனாச்சும் நான் படிக்க வச்சு மேலே கொண்டு வரணும்னு நான் நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது அந்த பிள்ளைக 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு கடைசியில் படிக்க மாட்டேன்ருச்சு. அப்புறம் எக்ஸாம் எழுத சொன்னேன், வீட்டில் இருந்து என்னம்மா பண்ணுற அப்படியே எழுதுமா, ஒரு 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிங்க, அதுக்கு மேலே எங்கோ ஒரு வெக்க ஒரு வேலைக்குனாச்சும் போவீங்கன்னு. அந்த பிள்ளைக எதுக்குமே ஒத்து வர மாட்டேன்ருச்சு. சரி அப்படின்ட்டு சரி வீட்டிலிருந்து என்ன பண்ணுறது, இவங்க ஒன்றும் பண்ணுறது சரியில்லைன்னு பக்கத்தால் இருக்கிறவங்களே பேசுவாங்க, பிள்ளைக்கு போக்குவரத்துக்கு சரியில்லைன்னு. நாம் நல்லா வளர்த்தனால அது அங்கே அப்படி தான் பேசுவாங்க அப்படின்னுட்டு. சரின்னுட்டு ஒரு மாப்பிள்ளை வந்தாங்க, வந்தோடனே கஷ்டமோ நஷ்டமோன்னு பார்த்து கடனோ உடனோ வாங்கி அந்த பிள்ளைக்கு நல்ல முறையாக கல்யாணம் பண்ணி வச்சேன். சின்னவன் வந்து இப்போ 8ஆம் கிளாஸ் படிக்க வச்சிட்ருக்காங்கம்மா. நான் என் பொண்ணுக்கு வந்து அதெல்லாம் பெருமையாக தான் நினைக்கி என்னை வந்து இந்த வேலையில் செய்தேன்னு. என் குழந்தைகளும் அங்கே வரு, குழந்தைகளும் வந்து கூட மாட உட்காந்துருக்குங்க, அதுக வந்து அந்த இதே நினைக்கிறது இல்லை. அம்மா ஒரு வேலை அவ்வளோதான் அப்படின்னு அதுக என்னைய பெருமையாக தான் நினச்சிட்ருக்கு. இன்ன வரையிலும் எந்த கஷ்டமும் அதுக்கு நினைக்கிறது இல்லை.
சரி இப்போ உங்கள் தொழில் பற்றி சொல்லுங்கள். ஒரு எரியூட்டுறதுக்கு ஒரு பிணத்துக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க, ஒரு பிணத்துக்கு வந்து எரியூட்டுறதுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க, அடக்கம் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாங்குறீங்க, உங்கள் கூட யாரெல்லாம் உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறாங்க அவங்கள பற்றிலாம் சொல்லுங்களேன். ஏன்னா குழி தோண்டுறதுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா, அது நீங்களே பண்ணுவீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள்.
இப்போ வந்து ஒரு குழிக்கு வாங்குறதுன்னா இருக்கப்பட்டவங்க 3000 ரூபா கேட்போம், அது வந்து அவங்க வந்து இல்லைம்மா இல்லாதப்பட்டவங்கம்மா கொஞ்சம் அனுப்பிச்சிங்கம்மா அப்படின்னா அது களிமண், ரொம்ப களிமண், ரொம்ப கஷ்டப்படணும். அதனால் நாங்கள் சொல்லுவோம், சார் நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் தான் எங்களுக்கு சேர்த்தி கொடுக்கணும், நீங்களே இவ்வளோ கஷ்டத்தில் சொன்னீங்கன்னா நாங்கள் என்னங்க சார் பண்ணுறதும்பா, இல்லைம்மா கம்மி பண்ணுமான்னா நான் வந்து நாமளும் ஒரு மனுஷர் தானே, நம்மளுக்கும் அடுத்தவங்க அப்படி தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சரிங்க சார் நீங்கள் ஒரு 1500 ரூபா இல்லைன்னா 2000 ரூபாக்குள்ளே கொடுத்துருங்க சார் அப்படின்பா. சரிம்மா அதுலேயும் கம்மி பண்ணுமானா ஒரு 1800 ரூபானாச்சும் கொடுங்க சார், நாங்கள் வந்து வேலை செஞ்சு தரோம், எனக்கு கூலி கொடுக்கணுங்க சார், எனக்கு ஒரு 10-50 நிற்கணும், மாதத்தில் ஒரு தடவை தான் அது வேலை வரும், மின்மயான வந்ததுலேருந்து எங்களுக்கு சரியாக வேலை இல்லை, அதனால் வந்து நாங்கள் இப்போ வேலை வர்ற காசில் தான் நாங்கள் வச்சு அதை சாப்பிட்ருக்கோணும் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. ஆனால் குழி வெட்டுறதுன்னு எரிக்கிறதுக்கு வந்து 6000 ரூபா கேட்பேன், விறகு விலை வந்து 120 ரூபா, அந்த 120 ரூபாய்க்கு 30 மணி விறகு எடுக்கணும். அப்போ இருக்கப்பட்டவங்க சரிம்மா நீ செய்யுமான்ட்டு அவங்க 6000 கொடுத்தாலும் அவங்க போகணும் பரவாயில்ல நல்ல முறையாக வேலை செஞ்சு நீ முடிச்சு கொடுக்குறம்மா அப்படின்னு சொல்லி சேர்த்து ஒரு 10-200 ரூபா கொடுத்துட்டு போவாங்க. இல்லாதவங்க வந்தால் ஒரு 4000 ரூபா கொடுப்பாங்க, எரிச்சு கொடுங்கம்மா அப்படிம்பாங்க. நான் இருந்துட்டு சரிங்க சார் உங்களுக்கு நான் எரிச்சு தரேன், இங்கே வந்தால் எங்களுக்கு தாட்டாக நாங்கள் நினச்சிதான் செய்வோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் மேடம். குழி தான் அடக்கம் பண்ணுறது, அந்த குழியை வந்து நாங்கள் வெட்டி மூடி கொடுக்கறதே ரொம்ப சிரமம், வெட்டுறது கூட உட்காந்து வெட்டிடலாம், ஆனால் மூடுறது ரொம்ப சிரமப்பட்ட வேலை எங்களுக்கு, அது ரொம்ப கஷ்டம். அது மழை காலத்துலேன்னா ரொம்ப சொல்லவே வேண்டாம், அந்த களிமண்ணில் ரொம்ப கஷ்டப்படணும் நாங்கள். அதுக்கு வேண்டி அவங்க ஒவ்வொருத்தர் சண்டையும் போடுவாங்க, என்ன அது பத்தலை இது பத்தலையும்பாங்க. சார் இதுக்கு மேலேயும் ஒரு ஆம்பளை செய்யாத வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன், வேறு ஆராய்ச்சி வந்தாலும் கூட இந்த ஆளங்கூட உங்களுக்கு நோண்ட மாட்டாங்க, நீங்கள் ஒரு பேச்சு சொல்லாத அளவுக்கு நான் வேலை செஞ்சு கொடுக்குறேன். அதுலேயும் சரக்கு போட்டு வரவங்களும் ட்ரின்ஸ் அடிச்சுட்டு வரவங்க சண்டை போடுவாங்க, அதையும் நம்ம ஜம்மளிக்கணும், ஒரு லேடியாக இருந்தால் ஜம்மளிக்கிறோம் அப்படின்னுட்டு நம்ம பசங்களை பேச விட மாட்டேன், எதாக இருந்தாலும் நான் பேசிக்குவேன், ஏன்னா நம்ம பசங்களும் ஒவ்வொரு நேரம் டின்ஸ் அடிச்சிடுவானுங்க, அதனால நான் வேலைக்கு சேர்த்த மாட்டேன், வேலை நீ செய்யவே வேண்டாம், அந்த வேலையை நான் உட்காந்தும் கூட செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்க தண்ணி அடித்தாலும் கூட துரத்தி விட்டுருவேன்.
இப்போ மின்மயானத்தில் ஒரு 1.5 மணி நேரத்தில் முடியக்கூடிய வேலை இங்கே வரும்போது ஒரு நாள் முழுசும் ஆயிரும், ராத்திரியெல்லாம் நீங்கள் கண் வெளிச்சு கூட அதை கிளறி விடணும். பேய் பிசாசுன்னெலாம் சொல்கிறாங்களே அந்த பயம் அப்படி ஏதாவது உங்களுக்கு உண்டா, விடிய விடிய நீங்கள் தனியாக தான் இருந்து அதெல்லாம் பண்ணுவீங்களா சொல்லுங்களேன்.
அது வந்து எரிக்கும் போது இருக்கிறேன்னா பாடியில் தீ பிடிச்சிருச்சுன்னா அது வந்து பிடிச்சி அடிச்சிரு, அதே வெந்து அதே இறங்கிரு, நம்ம போய் அது வந்து ரொம்ப கஷ்டமும் படுத்தக்கூடாது. அது வந்து நம்ம அடிக்கிற எல்லா சொல்லுவாங்க, எல்லா சுடுகாட்டுலேயுமே இப்படி எந்திரிச்சு உட்காருது கட்டை எடுத்து அடிப்பாங்க. கோயம்புத்தூர் சுடுகாட்டில் இன்ன வரையில் வேலை செஞ்சதில் இருந்து அந்த வேலையே வச்சுக்கிறதுல கை கூட தொடமாட்டோம், அந்த கையை மடக்கி வைக்கிறதோட சரி, மடக்கி வச்சு தீ பற்ற வைக்கிறதோட சரி, அது வந்து நாங்கள் ஒரு அடி கூட அடிக்க மாட்டோம். அது வந்து ரொம்ப கஷ்டத்தில் வந்திருப்பாங்க, வீட்லேயே கஷ்டப்பட்டு இறந்து கஷ்டப்படுறாங்க, அதனால் வந்து நாங்கள் தொடமாட்டோம். அதாகவே பாடியில் நல்ல உடம்பாக இருக்கிற பாடியாக இருந்தால் நல்லா தீ பிடிச்சி அந்த எண்ணெயிலேயே எரிஞ்சு பசுவாயிரு. அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு உடம்பு இல்லாத மாதிரி இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகு, ஈரல் குலை வேகிறதுக்கு வந்து ரொம்ப லேட்டாகு, அது வந்து நாங்கள் விறக போட்டு பார்த்துட்டு உட்காந்துருப்போம் மேடம். மறுநாள் சாம்பல் வந்து நாங்களே வந்து அவங்க வந்தோடனே தண்ணி எடுத்து ஊற்றி அவிச்சு கொடுத்து சாம்பலை எடுத்து கையில் கொடுத்துட்டோம்.
மகேந்திரன் சார், நீங்க சொல்லுங்க. நீங்க அனாதை பிணங்கள் நிறைய இதுக்கு நீங்களும் அடக்கம் பண்ணியிருக்கிறீங்க. அப்படி பண்ணும்போது அனாதை பிணம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு காசு எதிர்பார்க்க முடியாது இல்லையா? உங்க அனுபவங்கள், வைரமணி அம்மாவோட அனுபவங்கள் அதை சொல்லுங்களேன்.
நாங்க பல பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் உடம்பு முடியாமல் இருக்கவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவோம், அப்புறம் காப்பகங்களில் சேர்க்குறோம். அவங்க வந்து இருக்கிற பட்சத்தில் அவங்கள என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாது, அப்படியே விட்டுறோம். சில ஆரம்ப காலகட்டத்தில் அப்படியே விட்டுட்டு வந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் வைரமணி பற்றி தெரிய வந்தது. அப்போ ஒரு யோசனை வந்துச்சு, வைரமணி அம்மா நீங்கள் வந்து அடக்கம் பண்ணி தருவீங்களா அப்படின்னு ஒரு கேட்டோம். அப்புறம் அந்த ஒரு சூழ்நிலை ரொம்ப ரொம்ப மனசு டச் ஆச்சு. என்னென்னா, வழக்கமாக வந்து ஆரம்பத்தில் வேற ஒரு அமைப்போடு சேர்ந்து நாங்கள் அடக்கம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஒரு சில டைம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த அமைப்பு எங்ககிட்ட பாடி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போலீஸோட இதெல்லாம் முடிச்சுட்டு பாடி ஆம்புலன்ஸில் ஏற்றினதுக்கப்புறம், இன்றைக்கி கொண்டு வராதிங்க, நாளைக்கு கொண்டு வாங்க, இங்கே வெட்டிக்கான இன்றைக்கி இல்லை, அவங்க வெளியூர் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னால் அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. எங்கே காசு பொருளாக இருந்துச்சுன்னா இல்லை வேறு ஏதோ பொருளாக இருந்தால் கூட வீட்டில் வச்சுக்கலாம், பிணத்தை வச்சுட்டு நம்ம எங்கே கொண்டு போய் வைக்க முடியும்? அதுக்கு முதல் நாள் தான் வைரமணியை சந்திச்சேன் நம்ம. சரி, அந்த அம்மாட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்டேன் நான், அம்மா இந்த மாதிரி ஒரு அனாத பிணம் இருக்குது அப்படின்னு, நீங்கள் கொண்டு வாங்க, நான் இருக்கிறேன், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. எங்கிட்ட இப்போதைக்கு கையில் காசு இல்லாமல் எங்கிட்ட, வழக்கமாக வேற ஒருத்தவங்ககிட்ட கொடுப்போனாங்க. நீங்கள் அனாத பணம்னு சொல்லும் போது எனக்கு உடம்புல ஒரு மாதிரி சிலுத்து போச்சு. நீங்கள் கொண்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம், வாங்க, காசு நான் இருக்குது. அந்த உயிர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துனீங்கன்னு இது பண்ணி கொடுத்தீங்க, வாங்க எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் போனபோது கூடயே இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முதல் நாள் அந்த டைமில் நான் அந்த பாடி அடக்கம் பண்ணுறக்காக நான் தொடர்பு கொண்ட நண்பர்கள் பல எவ்வளவோ வசதியானவங்ககிட்ட எல்லாம் கூப்பிடும் போதெல்லாம், உனக்கு இது தேவையாப்பா, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க, எவ்வளவோ பேர், கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் என்னை விலைக்கு விட்டுட்டாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு மணி நேரம் பார்த்தோம். சரி, கூப்பிட்டு கேட்கலான்னா எவ்வளோ அழகாக பதில் சொன்னாங்க, நீங்கள் கொண்டு வாங்கினா நான் இருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை நிஜமால அந்த அம்மாட்ட போய் சொன்னேன் நான். அடக்கம் பண்ணாங்க, பண்ணி முடிச்சனும் காலில் விழுந்தா கூட இந்த புண்ணியம் வந்து யாருக்கு கிடைக்காது, இது எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையான அந்த வார்த்தை இது அப்படி சொன்னாங்க. அதை அடக்கம் பண்ணதுக்கப்புறம் எனக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. வாழ்க்கையில் வந்து மனசுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து எல்லாத்துக்கும் இருக்காது, எவ்வளோ பணம் படைச்சவங்களுக்கும் இருக்காது. எங்கேயோ இவங்களை வந்து பார்த்தோம், ஒரு நேரம் பார்த்தோம், எவ்வளவோ பணங்கள் சிலர் வச்சுருக்காங்க, அவங்களாம் வந்து ஒரு இதுக்கு உதவி பண்ணாத நிலமையில நீங்கள் அந்த பாடி எடுத்துகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு அடக்கம் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னது, அது காசெல்லாம் அடுத்த விஷயம் அப்படின்னு யாருக்கு வரும் அந்த மனசு? எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இல்லையா. அந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, கூசாம சொல்றாங்க, நாளைக்கு வாங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க, சொல்லிட்டு வச்சுட்டாங்க. பட் இவங்களை மாதிரி மனசு கண்டிப்பா யாருக்கும் வராது. அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம், இந்த மாதிரி நாங்கள் கொண்டு வரோமா, நாங்கள் இதே வேலை தான் பண்ணிட்டு இருக்கோம், இத்தனை நாள் நாங்கள் வேற அமைப்பில் பண்ணிருக்கோம், இப்போ நம்மளே பண்ணலாமா அப்படின்னு இவங்க தோந்த வர எல்லா உதவியும் பண்ணாங்க. இதனால் வரைக்கும் எங்களோட அமைப்போட கூட இருந்துட்டு எங்களோட அமைப்போட தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பணங்காசுன்றதெல்லாம் அடுத்த விஷயம், இவங்கள மாதிரி மனசு இருந்தால் கண்டிப்பா பெரிய விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம்.
கோடிக்கணக்கில் பணங்காசு புரளக்கூடிய இடங்களில் கூட மனசு இருக்காது. இவங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைச்சிரும் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, ஆனால் பெரிய மனசு இவங்களுக்கு. சரி, வைரமணி அம்மா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ உயிர் இருக்கிற வரைக்கும் தான் உறவு முறைகள் எல்லாம் நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறோம், தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா மாமா அத்தை அப்படின்ட்டு. உயிர் போயிருச்சுன்னு வைங்களேன், பாடி எப்போ எடுக்க போறீங்க அப்படின்னு தான் கேட்போம். சரி, உயிர் போனதுக்கப்புறம் அந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் செய்துட்டு பெண்கள் வந்து அந்த முச்சந்தியோட நின்றுருவாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. ஆனா நீங்க ஒரு இடுகாட்டுல இருந்து பிணங்களுக்கு வேண்டிய எல்லாமே நீங்க செய்றீங்க. யாராவது உங்ககிட்ட கேட்டிருக்கிறாங்களா, என்ன நீங்க இந்த தொழில இருக்கிறீங்க, சமுதாயம் உங்களை எப்படி பாக்குது, சமுதாயத்துல உங்களோட அங்கீகாரம் நீங்க சொல்லிட்டீங்கன்னு அதை பத்தி எல்லாம் கவலைப்படல, என் தொழில நான் பண்றேன், செய்யும் தொழிலே தெய்வம்னு இருக்கிறேன்ட்டு. உங்களுக்கு சமுதாயத்துல நீங்க சந்திக்கக்கூடிய சில சவால்கள், சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
இப்ப வந்து சொந்த வந்தங்கிறது வந்து நம்ம கிட்ட ஒரு 10 ரூபா இருந்தாதான் கூப்பிட்டு வைப்பாங்க. இல்லைன்னு வையே, இவளாரு கூப்பிடுறது, இவளுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நான், எனக்கே பணம் காசு இல்லை, எங்கிட்டயே 5 பைசா இல்லாமையே தான் நாங்களும் இருக்கோம், இன்ன வரையிலும் இருக்கோம். அப்படிங்கும்போது நாங்கள் நப்போ போட்டவங்கள தான் கூப்பிடுவாங்க. எதுக்குனாலும் ஒரு விசேஷம்னாலும் சரி, ஒரு கல்யாணம் காட்சிக்குனாலும் சரி, எதுக்குனாலும் கூப்பிடுவாங்க. அப்போ போய் எங்கள் மாமா வீட்லேயே நான் சண்டை போட்டு வந்தேன். ஏன் மாமா, நானும் உங்கள் அக்கா புள்ள தானே, அப்போ வந்து அக்கா இருக்கிற வரைக்கும் உரிமை கொண்டாடுறீங்க, அக்கா செத்து போயிட்டா இல்லைன்னு சொல்கிறீங்களா, அப்போ அக்கா பிள்ளைக்கு இல்லாமல் ஆயிருதா அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் எல்லாம் யாருன்னு தெரியாதுன்னு. அப்போ நான் சொன்னேன், அப்போ நகை நப்பு போட்டிருக்கிறவங்க வந்து உங்களுக்கு சொந்தம் ஆகுது, பணங்காசு இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு வேணுங்கிறீங்க, அப்படிப்பட்ட உறவே எனக்கு வேண்டா அப்படின்னு சொல்லி எங்கள் மாமா பையன் கல்யாணத்தில் வளைகாப்பில் சண்டை போட்டு வந்தேன் நான். அப்போ எங்கள் மாமா வந்து எங்கள் அத்தைக்கிட்ட சொன்னாங்க, போய் அவளை கூப்பிட்டுவோ, அவள் சண்டை போட்டு போகிறா, கோப்பட்டு போயிட்டா போ, அவளை எதாக இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டுருக்கோணுமல்ல, ஏன் கூப்பிடல நீங்கள் அப்படின்ட்டு எங்கள் அத்தை வந்து சொல்லிச்சு. ஏண்டி நீ சண்டை போட்டு வந்து உங்கள் மாமன் நினைய அடிச்சு துரத்துறோம் வாடி அப்படின்னு சொல்லி அப்பவே போய் என்னால் முடிஞ்சது இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 101 ரூபா ரெண்டு பேத்துக்கு கையிலையும் ஆளுக்கு 101 101 கையில் வச்சு கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். சாப்பிட சொன்னாங்க, சாப்பிட கூட எனக்கு மனசு இல்லை. சண்டை போட்டு போய் நம்ம அந்த இதில் போய் நம்ம இருக்கோம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரோக்கியத்துலேயே நான் வந்துட்டேன். வந்தோடனே அப்போ எங்கள் அத்தை மாமாலாம் இருந்துட்டு இவளுக்கு ரொம்பவும் பரவாயில்ல, வீம்புலையே இருக்கா, அம்மா எப்படி வீம்புல இருந்தாலும் அதே மாதிரி தான் இவள் வீம்பு பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு. ஆமாம், அப்போ நீங்கள் பணங்காசை பார்க்கும்போது நான் வந்து பணங்காசை பார்க்குறேன், என் மனசத்தை நான் பார்ப்பேன். 4 பேர் நான் செத்தாலும் 4 பேர் வந்து என்ற வாசலில் நிற்கணும், அதைத்தான் நான் பார்ப்பேன். இன்னைக்கு இருக்குதுன்னுட்டு நீங்கள் இருக்க வரைக்கும் இருப்பீங்க, இல்லாத காலத்துக்கு என்ன பண்ணுவீங்க, இவ்வளத்துக்கு நாம பணங்காசு செலவு பண்ணணும்ட்டு நீங்கள் போயிடுவீங்க. அப்போ பக்கத்தால் இருக்கிறவங்க தான் 4 பேர் எனக்கு வந்து நிற்பாங்க, எல்லாத்துக்கிட்டையும் நான் அனுச்சரித்து தான் போக முடியும். உங்களுக்கு வேண்டி நான் மூஞ்சியில் அடித்து அப்படி பேசிட்டு வர முடியுமா? எனக்கு இருக்கிற மனசு யாருக்கும் இருக்காது. நீங்கள் எல்லாம் கல் மனசாக இருக்கிறீங்க, நான் நல்ல மனசாக இருக்கேன். அதனால் வந்து 4 பேர் என்னை வேணும்ன்ட்டு நினச்சிட்டுதே வராங்க இன்ன வரையில் அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா இதுலேயே நான் பார்த்துட்டேன், எல்லாம் கோடி போடுறதுக்கு இதுக்கெல்லாம் சண்டை போட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், செத்தாலும் சண்டை, உயிரோடு இருக்காலையும் சண்டை போடுறீங்க, மனுஷனோட வாழ்க்கையே இதுதானா? சுருகாட்டில் வந்தாலும் சண்டை போடுறீங்க, அங்கேயும் நிம்மதி இல்லாமல் தான் கொண்டு போய் சேர்த்துறீங்க அப்படின்னு அப்போவே நினச்சேன். சரி, ஒருத்தர் நம்ம வீட்டிலே இந்த மாதிரிங்கும் போது அப்போ அடுத்த வீட்லேயே அதுதானே மனசு நொந்து வருவாங்க, நாமளே ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்கிறோம். இப்போ அங்கிருந்து வர்றவங்களும் நம்ம வந்து எகுத்து பேச முடியாதுல்ல, அவங்க மனசும் அப்படி தானே நொந்து வரு அப்படின்ட்டு அதையவே நம்ம மனசில் வச்சு கல் மனசாக ஆக்கிட்டேன். யார் என்ன பேசினாலும் சரி சரிங்க, நான் அது வந்து நான் செஞ்சு கொடுத்துட்றேன், நீட்டாக பண்ணி கொடுத்துட்றேங்க. உங்களுக்கு எதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் என்ன நடந்ததோ அதே மாதிரி உங்களுக்கு நான் நீட்டாக பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு நான் சொல்லுவேங்க.
உயிரோட அருமை எப்போ தெரியும்னா அந்த உயிர் பிரியும் போது தான் தெரியும். வாழ்க்கையோட அர்த்தம் எங்கே தெரியும்னா சுடுகாட்டில் தான் தெரியும். என்னதான் இருந்தாலும் கடைசியில் அந்த கோடியோடு தான் அங்கே வர்றாங்க இல்லைங்களா? சரி, இது வரைக்கும் எத்தனை பிணங்களுக்கு நீங்கள் எரியூட்டியிருப்பீங்க?
எரிக்கிறது புதைக்கிறது எல்லாம் சேர்ந்துருந்தேன், 3000 3500 இது பண்ணியிருப்பாங்க மேம். சுமாராக பார்த்தா ஒரு நாளைக்கு வந்து என்ன மீறி போனால் ஒரு நாள் வந்ததுன்னா 2 3 வருங்க, அது 1 மாதத்துக்கு வராமையும் இருக்குது. அதை தான் நாங்கள் வச்சு அனுசரித்து போய்க்கணும்.
இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு கிளம்பி இருப்பீங்க, இல்லை ஒரு கோயில் விசேஷத்துக்கு கிளம்பி இருப்பீங்க, திடீர்னு இப்படி வந்துருச்சுன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க?
அது தொழிலுக்கு தான் நான் கொடுப்பேங்க. எங்கள் கோயில் குளத்துக்கு அது கூட நாளைக்கு போய்க்கலாம். அது மெயினானது வந்து நம்ம அந்த தொழிலில் இருக்கும்போது அந்த தொழிலை நான் அதை தள்ளி வச்சுட்டு இந்த தொழிலை செஞ்சு கொடுத்துட்டு தான் போவேன் நான். அது வந்து நான் அப்படி பார்த்தேங்கன்னா நான் சுருகாட்டுக்குள்ளே வேலை செய்கிறதுக்கு டெய்லி குளிச்சுட்டு தான் உள்ளே போகணும் நான். அந்த தொழில் அந்த வேலை வந்து எப்போ வரும் என்னாரம் வரும்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஆனால் 3 குழந்தைங்க இருக்குது, குளிச்சுட்டு தான் போகணுமாங்க. எனக்கு அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் அது ஒரு கோயில், அவ்வளோதான் நான் வேலை செய்கிறேன், அதனால அதுவும் ஒரு கோயில். அது மாதிரி நான் குளிக்காமையே நான் உள்ளே போயிடுவேன். உள்ளே போயிட்டு எந்த கோயிலாக இருந்தாலும் மறுநாள் தான் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்குவேன், வீடு வாசலெல்லாம் வலிச்சு விட்டு போட்டு அப்புறம் தான் கோயில் குளன்னு போவேன் நான். எனக்கு மெயினானது வந்து என்ற தொழிலை தான் நான் பார்க்கணும். ஒரு நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க, அதெல்லாம் அனுசரிச்சுதுன்னா நான் அந்த வேலையை பார்த்துட்டுதான். நம்ம இன்றைக்கி கோயிலுக்குன்னு போயிடுவோம், நாளைக்கு நம்ம சாப்பாட்டு நிலைமை நாம் யோசிக்கணும். நம்மளுக்கு வருமானம் சரி இன்னைக்கு போச்சுன்னா நாளைக்கு வரும்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த தொழில் வந்து அப்படிப்பட்ட தொழில், இன்றைக்கி ஒரு நாளைக்கு வருதா 2 நாளைக்கு இல்லை அப்படிங்கும்போது நம்ம யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்க முடியாது. அதனால் வந்து இந்த தொழில் நான் விட்டுட்டு எங்கேயுமே ஒரு நல்ல விசேஷத்துக்கெல்லாம் சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் நான் எங்கேயுமே போக மாட்டேன்.
உங்களை வாழ வச்சுருக்கு இந்த தொழில், அதனால் அதைத்தான் நீங்கள் தெய்வமாக பார்க்குறீங்க இல்லைங்களா? என்றைக்காவது சலிச்சதுண்டா, ஐயோ இதுக்கு வந்துட்டோமே என்னடா தொழில் இது அப்படின்ட்டு என்னைக்காவது நீங்கள் மனசு அந்த மாதிரி வருத்தப்பட்டது உண்டா?
இன்ன வரையிலும் அந்த மாதிரி எனக்கு வருத்தப்பட்டதே இல்லைங்க. என்ன இந்த குழந்தைங்க வந்து இறந்து வந்தால் மட்டும் கை குழந்தைங்க, இந்த 4 மாதத்து குழந்தைங்க விளையாண்டுட்டு சிரிச்சுட்டு வந்து இறந்து வந்தாதான் அது வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் சங்கடமாக இருக்கு. என்னடா இப்படியும் ஒரு குழந்தைகளை இப்படி விளையாண்டுட்டு வந்த குழந்தைங்க இந்த அளவுக்கு ஆகுதுகளா அப்படின்னுட்டு நானே அழுதுருவேன் அந்த இடத்துல வந்து. இப்படி நம்ம இந்த சுருகாட்டுக்குள்ளே வந்து இந்த குழந்தைகள் நம்மளாம் அடக்கம் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது மட்டும்தான் எனக்கு என் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. மித்தபடி பெரியவங்களாம் இறந்து வந்தாங்கன்னா நான் அதை ஒரு சர்வசாதாரணமாக எடுத்துக்குவேன். அது வந்து நம்ம வீட்டு குழந்தைங்க வேற இல்லை, அடுத்த வீட்டு குழந்தைங்க நல்லா ஒரே குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க அவங்க அம்மா அப்பாலாம் அழுகும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து நான் நிற்க மாட்டேன். நீங்களே கொஞ்சம் இது பாருங்க, நான் அந்த சைடு கொஞ்சம் தள்ளி இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடமாக அந்த சைடு போயிடுவேங்க. அந்த ஒண்ணுக்கு மட்டும்
எரி ஊட்டியாச்சுன்னா திரும்பி பார்க்காம போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் அங்கே தான் இருக்கிறீங்க. இப்போ இந்த தற்கொலைகள் விபத்து மரணங்கள் அதெல்லாம் இருக்குதுல்ல, அதுக்கு ஏதாவது தனி சாங்கியம் ஏதாவது இருக்குது, அது ஏதாவது நீங்கள் அதை பின்பற்றுறீங்களா?
இப்போ வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் வண்டி வந்ததுன்னா வந்து நாங்கள் வந்து எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் வண்டி எல்லாம் கையை கட்டி கொண்டு வந்துடுவாங்க. வீட்டில் ஒரு டெத்தாச்சுன்னா அது வந்து நாங்கள் பின்னால் கையை மடக்கி வச்சுருவோம். அப்போ அந்த போஸ்ட்மார்டம் ஆனதை மட்டும்தான் நாங்கள் முக்கியமாக பார்த்தாகணும். கை விரிகி அந்த கட்டி இருக்கிற விரிஞ்சிரு, அதனால் அதை அதை வந்து பார்த்துட்டு முட்டியெல்லாம் தூக்கி போட்டு அந்த இடத்துல உட்காந்துருப்போம். அந்த கை நரம்பு கட்டாகிற வரைக்கும் அங்கே உட்காந்துருக்கணும். அப்புறம் தலை மண்டை எல்லாம் வெந்து உடையும் போது அங்கே இருக்கணும் சித்த நேரம். அது இருந்துருச்சுன்னா அப்புறம் பாடிக்கு தீ பிடிச்சிருச்சுன்னா அது போயிடுவோம். பெரியாஸ்பத்திரியிலேருந்து வர்றது எதுவுமே சாங்கி பண்ண மாட்டாங்க, வெறும் மஞ்சள் தண்ணி தொளித்து எடுத்து வச்சுருவாங்க பாடியை. அரிசி விடுறவங்க அது பிரியப்பட்டு சொந்த பந்தம் அரிசி விடுறவங்க விடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு வராதவங்களும் இருப்பாங்க. அப்போ நாங்களே சொல்லிடுவோம், அரிசியெல்லாம் வாங்கிட்டு வாங்க, அந்த நாங்கள் சாங்கியும் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களே எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க எங்கள் கையில். நாங்களே எல்லாமே அரிசியெல்லாம் விட்டு களையுமெல்லாம் உடச்சி கொல்லியெல்லாம் வச்சு அவங்கள நல்ல முறையாக தாட்டி விட்டுருவோங்க.
நாங்களும் எந்த தொழிலும் பண்ணுவோம் அப்படின்னு ஆண்களுக்கு நிகரான ஒரு தொழில் நீங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்க. உங்களுக்கு எந்த அமைப்பில் இருந்தாவது ஏதாவது விருதுகள் அது மாதிரி கிடச்சிருக்குதுங்களா?
எனக்கு விருது கிடச்சிருக்குங்க மேடம். மகேந்திர சார் ஈர நெஞ்சத்திலிருந்து எனக்கு ஒரு மெடலாட்ட ஒரு போட்டோ போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு மண்டகத்தில் வச்சு நல்லா பேசி அந்த இடத்துல வந்து எனக்கு பேச முடியல. எனக்கு பேசனா ஒரு நிறைய கூட்டமாக இருக்கும்போது நம்மளுக்கு அழுகாச்சி தான் வரும். அதை வந்து நம்ம எப்படி இதில் சொல்லிட்டு நம்ம இது பண்ணோம் எல்லாம் பெருமையாக நினைப்பாங்க. நம்மளுக்கு வந்து நம்ம கஷ்டத்தை நம்ம சொல்கிறோம், அது வந்து மைக்கிலியெல்லாம் நம்மளுக்கு பேசும்போது நம்மளுக்கு அழுதுருவோம். அதனால் வந்து நான் வந்து மகேந்திர சார் வந்து எனக்கு நல்ல முறையாக முடிச்சு கொடுத்துருக்காரு, நல்ல பேரும் வாங்கி கொடுத்துருக்காரு மேடம். அவருக்கு தான் நன்றி சொல்லணும்.
சரி வைரமணி, இப்போ எல்லாரும் வருவாங்க, வந்த இடத்துல விட்டுட்டு போகிற ஒரே இடம் எதுன்னா இடுகாடு மட்டும்தான். மற்ற இடத்துக்கெல்லாம் கல்யாண வீடுகளுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், வந்துட்டு சரின்ட்டு சந்தோஷமாக திரும்பி போவோம் இல்லைங்களா? இங்கே வந்தது தான் வந்த பொருளை அப்படியே விட்டுட்டு போயிடுறோம் இல்லைங்களா? சரி, வாழ்க்கையின் அர்த்தம் நான் முதல்ல சொன்னேன், இடுகாட்டில் தான் புரியும் அப்படின்ட்டு. நீங்கள் சொன்னீங்க வரக்கூடியவங்க நிறைய சண்டை போடுறாங்க அப்படின்ட்டு, அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப நேரம் இருக்கணும் அது எரியிற வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த தணலை வந்து அமுத்தி சாம்பல் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க. உங்களுடைய அனுபவங்கள் போது மக்கள் எப்படி அங்கே நடந்துக்கிறாங்க? ஏன்னா பிரச்சனைன்னு வரும்போது அவங்க வீட்டோட நிறுத்துறது இல்லை, இங்கேயும் வந்து கூட சண்டை போடுவாங்க, நான் தான் கொல்லி வைப்பேன். இப்போ ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்கன்னா தலைமகன்னு சொல்லுவாங்க, நான் போடுவேன் நீ போடுவான் பங்காளி போடுவேன் அப்படின்ட்டுலாம் சண்டை. அப்போ அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் இல்லையா? ஆனால் இடுகாட்டிலையும் வந்து சண்டை போடுறாங்களே அப்படின்ட்டு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
அது வந்து என்னன்னு சொல்கிறதுங்க மேடம்னா, இப்போ அவங்க ஒரு டெத்து கொண்டு வராங்க, கொண்டு வந்து நம்ம சரி வந்துருச்சு நேரத்துலேயே மூடிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருப்போம். அப்போ அவங்க ரெண்டு பேர் இறங்குறேன்னு சொல்லுவாங்க. அவங்க என்னம்பாங்க, இல்லை நீ இறங்காத நான் இறங்குறேன் அப்படிம்பாங்க. ரெண்டு பேரும் அதுக்குள்ளேயே அப்படியே வாக்குவாதமாகி சண்டைக்கு ஆகிரு. பாடி பாட்டுக்கு பாடி அங்கேயே கிடக்கு, இவங்க பாட்டுக்கு சண்டைக்கு போட்டுருப்பானுங்க. ஆளாளுக்கு கட்டைகளை தூக்கிட்டு ஒன்று கொன்று கையை வச்சுட்டு தெரியுவானுங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஏன் கொண்டு வந்து பாடி வச்சு போட்டு இந்த சண்டை போட்டுக்கிறீங்களே, அதை அடக்கம் பண்ணிட்டு நீங்கள் என்னமோ பண்ண வேண்டியது தானே அப்படின்னு நான் சத்தம் போட்டுருப்பேன். அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு அதை கொண்டு வந்து அடக்கவும் பண்ணிட்டு நாங்கள் குழி மூடின பிற்பாடும் அந்த பிரச்சனை தீர்வாகாது. அப்போ போலீஸ்காரங்க ஃபோனை பண்ணி விட்டுருவேன், சார் கொஞ்சம் இங்கே வாங்க, இங்கே வந்து கொஞ்சம் பாருங்கள் சார், இந்த தெத்தை கொண்டு வந்துட்டு இங்கே ஒன்று கொண்டு கைக்கு வச்சுக்கிறாங்க, ஏதாச்சும் ஆகாதாயிருச்சுன்னா நீங்கள் என்னை தானே பிடிச்சிக்குவீங்க அப்படின்னு சொல்லி இனி போலீஸ்கார் வந்து தான் இந்த பிரச்சனையவே தீர்த்தி அனுப்பிச்சு விடுவாங்க. நாம் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்தோம்னா அவங்க வந்து ட்ரின்ஸ் அடிச்சுட்டு வந்து சண்டை போடுறத அவங்க பார்க்குறாங்க, கொண்டு வர காரியத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க, அப்படி இருக்காங்க அவங்க.
சரி, இப்போ பெண்கள் சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறோம், சுதந்திரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பெண்கள் சுதந்திரம்னா உண்மையிலே கிடைச்சதான்ட்டு நம்ம விரல் விட்டு என்னக்கூடிய அளவில் தான் இருந்துகிட்டு இருக்குது. அதில் சுதந்திரம் வேணும், இதில் சுதந்திரம் வேணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை பற்றி, பெண் சுதந்திரத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்?
இப்போ வந்துங்க மேடம், சுதந்திரம்னா இப்போ பெண்கள் வந்து இப்போ ஒவ்வொருத்தர் வந்து கட்டட வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, ஹஸ்பண்டுக்கு விட்டு போட்டு ஓடியும் போயிடுறாங்க, நம்ம பிள்ளைகளை வளர்த்தோணும் அப்படின்னு வந்து அவங்க கட்டட வேலைக்கும் செய்கிறாங்க. ஒவ்வொரு பெண்கள் என்ன வேண்டுதுன்னா அம்மா அப்பா படிக்க வைக்குது, காசு பணம் கொடுக்குது அப்படின்ட்டு ஜாலியாக சுத்துறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க படிக்கிறாங்களா என்னன்னு கூட தெரியாது, ஜாலியாக சுத்துறதுக்கு பார்க்குறாங்க. என்னை பொறுத்தளவு என்னென்னா, எந்த பெண்களாக இருந்தாலும் உழைச்சி முன்ன வரணும்னு தான் நான் பார்க்குறேன். நாலு பேர்த்து முன்னுக்கு நாம் உழைப்போணும், நாலு பேர் வந்து நம்ம கேவலமாக பேசக்கூடாது, எந்த தவறான நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு நான் எல்லா பெண்களுக்கும் நான் சொல்லி வேண்டுகிறேன்.
மகேந்திரன் சார், இப்போ இவங்களை வைரமணி வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களாக தெரியும் இல்லையா, அவங்கள பற்றி உங்கள் வாயினால் சொல்லுங்களேன்.
நான் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னால் இவங்களை சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் இல்லை நல்ல நட்பு நல்ல ஒரு சமுதாயத்தில் இருக்கிறவங்க கூட எனக்கு ஒரு எனக்காக நல்ல ஒரு ஆதரவற்ற ஒரு பிணத்துக்கு அதுக்கு ஒரு உதவிக்காக வரல அப்படின்ற பட்சத்தில் இவங்களை கூப்பிட்டோன்னு நான் வரேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை இன்னுமே என் காதல் ஒழிச்சிட்டே இருக்கு. ஸோ நான் பார்த்தேன் அந்த ஒரு கடவுள், ஏன்னா நேரடியாக வந்து கடவுள் நம்ம கணக்கு தெரிய மாட்டார், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் கணக்கு தெரியும். அப்போ அந்த கடவுள் அப்படின்ற பட்சத்தில் இவங்களை பார்க்கும்போது எனக்கு இன்னமும் சரி, இன்னும் நான் பார்க்குறவங்ககிட்டையும் சொல்லுவேன் நான் இந்த மாதிரி ஒரு பெண்ணை நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை அப்படின்னு அந்த தைரியம். அந்த ஒரு 12 மணிக்கு வந்து நம்ம அந்த வழியில் போகும்போது பார்த்தா இன்னமும் பார்க்கலாம், அத்தராத்திரியில் 12 மணிக்கு இவங்க எரி ஓட்டிகிட்டு இருப்பாங்க, தனி ஒரு பெண்ணாக நிற்பாங்க. பார்க்கும்போதே நமக்கு சில்லுன்னு ஒரு உடம்புல ஒரு மாதிரி நடுக்கம் வந்துடும், இப்படி ஒரு நடுக்காட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ணத்தை எரிச்சிட்டு இருக்காங்க, அடக்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எந்த பெண்ணுக்கு இந்த அளவுக்கு தைரியம் வரும்? ஸோ பெண்கள்னாவே வந்து ஒரு ஒரு கூண்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கோம், நிறைய பேருக்கு எவ்வளோ சுதந்திரம் நம்ம கொடுக்குறோம், ஆனாலும் அந்த பெண்களெல்லாம் வந்து தனக்குத்தானே ஒரு வேலியை அமைச்சுக்கிட்டு நான் இதுக்குள்ளே தான் இருப்பேன், எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, என் கணவர் எப்படி, என்னோட மகன் எப்படி, என் மருமக மாமியார் எப்படி, ஸோ அதையெல்லாம் இவங்க தூக்கி வீசிட்டு இது இப்படியும் நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்ற இந்த பெண் நிறைய பெண்களுக்கு உதாரணமாக இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் கேட்டுக்கோங்க, வாழ்க்கையில் வந்து இதுதான் அப்படின்ற ஒரு முற்றுப்புள்ளி இல்லாமல் நம்மளாலே முயற்சி பண்ணால் எவ்வளோ சாதிக்க முடியும். எவ்வளோ பேர் போகிறாங்க, எவ்வளோ ஐடி கம்பெனிக்கு போகிறாங்க, அப்புறம் எவ்வளோ துறையில் முன்னேறிட்டு இருக்காங்க, ஆனால் இந்த துறையிலையும் இவங்க முன்னேறாங்க அப்படின்னும் போது நிஜமாலுமே அவங்கள பாராட்டி ஆக வேணும். ஸோ எங்களுக்கு கிடைச்ச வைரமணி ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், நன்றி.
வைரமும் மணியும் சேர்ந்த இதுதான் இல்லைங்களா? அதாவது இந்த சமூகமும் சரி உறவினர்களும் சரி பெண்களுக்கு வந்து ஒரு எல்லை கோடு வகுத்திருக்கிறாங்க, அதை விட்டு பெண்கள் வெளியே வர்றது இல்லை. இப்ப சில பெண்கள் வேலைக்கு போற பெண்கள் பாத்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட், மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய பேர் 9 to 5 ஒர்க் அப்படின்றாங்க. ஆனா உங்க வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் லிமிட் சொல்ல முடியாது, எப்ப வேணாலும் உங்களுக்கு அழைப்பு வரும், எல்லா நேரத்திலயும் நீங்க ரெடியா இருக்கணும் இல்லைங்களா? சரி மகேந்திரன் சார், இப்ப நீங்க அனாதை பெண்களுக்கு நீங்களும் வந்து உதவி பண்ணிட்டு இருக்கிறீங்க, எரி ஊட்டுறத வகையில உதவி பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய தொலைபேசி எண்.
ஆதரவற்ற பிணங்கள் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இல்லைன்னா வசதி இல்லைங்க எங்களால அடக்கம் பண்றது கூட எங்களுக்கு முடியலைங்க அப்படின்னு நீங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்களுக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா என்ன நீங்க தாராளமா கூப்பிடலாம். என்னோட அலைபேசி எண் 9080131 எந்த நேரமா இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவோம், நன்றிங்க.
வைரமணி அம்மாட்ட நிறைவா ஒரு கேள்வி, நீங்க வசிக்கக்கூடிய இடத்துல வந்து இப்ப பெண்கள் வேலைக்கு போறாங்க இல்லையா, இவங்க இந்த வேலைக்கு போறாங்க, டீச்சர் போறாங்க, டாக்டர் போறாங்க, நர்ஸ் போறாங்க, இவங்க வந்து பிபிஓல ஒர்க் பண்றாங்க, உங்களை எப்படி சொல்லுவாங்க?
என்னை வந்து வெட்டியான் தான் சொல்லுவாங்க மேம், வெட்டியான் வேலை தான் செய்து அந்த பொண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என் தொழில வந்து யார் கேவலமா பேசினாலும் அது எனக்கு ஒரு இதுவும் கிடையாது, நான் வந்து அது பெருமையா ஏத்துட்டு இருக்கேன். எத்தனை பேரையோ என்னென்னமோ தொழில் செய்யறாங்க, நான் வந்து பெருமையா வெட்டியான் தொழில் செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு அதுதான் எனக்கு பெருமையாவும் இருக்குது கோயிலாவும் இருக்கு.
எவ்வளோ சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நிறைய நல்ல அந்தஸ்தில், நல்ல ஒரு பதவியில், இல்லை நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து இருக்கிற போது டாம் டவுன் சொல்லிட்டு குதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயங்களும் தெரியாது, நம்ம கடைசியாக இவங்க தொட்டால் தான் நம்ம இந்த மண்ணை விட்டு போக முடியும் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. நம்மளோட இதை இவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கல அப்படின்னா வேற எங்கேயுமே நம்மளால ஜெயிக்க முடியாது, அது கொஞ்சம் மனசில் வச்சுக்கலாம். இவங்க தான் நம்ம கடைசியாக நம்மளை வந்து நம்முடைய இந்த பூமியை விட்டு போறதுக்கு இவங்க தான் ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்காங்க.
கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி.
நேயர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றோர் ஈர நெஞ்சம் தொண்ட அமைப்பின் நிறுவனர் மகேந்திரன், வைரமணி, உடன் உரையாடியவர் என் கோமா.
நண்பர்களே, நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொலைபேசி எண் 2431055. மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. நேயர்களே, நமது சமுதாய வானொலி நிகழ்ச்சிகள் யாவும் TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. நீங்கள் விரும்பும் இடத்தில் விரும்பும் நேரத்தில் கேட்டு பயன்பெறலாம். இது உங்கள் வானொலி 107.4, எப்பவும் இதை கேளுங்கள்.